திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் உற்ற பிறப்பும் ஒரு மலமானதும் பற்றிய மாயா படலமன பண்ணி அத்தனை நீ என்று அடிவைத்தான் பேர்நந்தி. கற்றன விட்டேன் கழல் பணிந்தேனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கழல்களையும் திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு நாள்தோறும் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்தும் பொருட்டு அருமையான சைவ நிகழ்வுகளை தேடி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். சரி, இப்போதும் நம்ம இன்றும் நம்ம வந்து அந்த அருள் ஒளி அப்படிங்கிற தலைப்புல மீண்டும் சில சிந்தனைகளை செய்யலாம். அதாவது உற்ற பிறப்பு, நமக்கு இந்த பிறவி எதற்காக கிடைக்கிறது? வினைக்கு ஈடாகத்தான் கிடைக்கிறது. அடுத்து உரு மலமானதும் என்று சொல்லுகிறார். மலம் என்று சொன்னால் அனாதியே இந்த செம்பல கழிம்பு இருக்கிற மாதிரி பொருந்தி ஆன்மாவில இருக்கக்கூடிய ஆணவ மலம். மலம்னு அடைமொழி இல்லாம சொன்னாலே சைவ சித்தாந்தத்துல அது ஆணவத்தை தான் குறிக்கும். அடுத்து பற்றிய மாயா படலம் அப்படின்னா இந்த ஆணவத்தை போக்குவதற்காக கூட்டப்பட்ட மாயை, அதோட காரியமான மாயங்கள் இல்லையா, மாயையும் மாயங்களும். சரி, மாயை வந்து ஆகந்துக மலம் என்று சொல்லப்படும். சரி, அதான் மாயா படலம் என்று அதை சொல்லி என பண்ணி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாயா படலங்கள் வந்து நிலையற்றவை, நித்தியமானவை அன்று அப்படிங்கிறத உணர செய்து இப்ப நம்ம பாக்குற எல்லாம் மாயை தான். ஆனா நாம எப்படி வாழ்கிறோம்னா இதெல்லாம் சாஸ்வதம் நினைத்து வாழ். நம்மளுடைய உடம்பு தொட்டு நம்ம புலங்குற எல்லா பொருட்கள், நமக்கு உள்ள உறவுகள், எதுவுமே நமக்கு நித்தியம் கிடையாது. ஆனா நாம இதை வந்து நித்தியம் என்று நினைக்கின்றோம். இந்த உடம்பு தொட்டு நம்ம பாக்குற எல்லாமே நிலையற்றவைங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஆனா அதை உணர செய்து அதான் என பண்ணி அப்படின்னா மாயா படலம் என பண்ணினா அதை உணர வைத்து அத்தனையும் அப்படின்னு நம்ம அதுல ஒரு உண்மைய சொல்லிவிடணும். நீ விடு இல்லையா, நீ அப்படின்னா விடு, அதாவது நீத்தல் அப்படிங்கறதோட விழை பகுதியாகிய நீ, அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்றோம். அது நீ அப்படின்னு வரும். அடி வைத்தான் பேர்நந்தி இல்லையா, திருவடியை சூட்டினான். எதற்காக? ஆணவ மலம் வாடுவதற்காக திருவடியை சூட்டினான். எப்படி வேதகத்தால இரும்பு வந்து பொன்னாகுமோ அது மாதிரி திருவடி சம்பந்தத்தால ஆன்மா தூய்மையாகும். அது அழகா சொல்றாரு. அடி வைத்து நம்மை வந்து ஆணவ மலத்தை வாட வைத்து நம்மை சுத்தமாக்குகின்றார், ஆன்மாவை தூய்மையாக்குகின்றார். கற்றனா ஆன்ம போதத்தால் இதுவரைக்கும் நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய பாச ஞானங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு கழல் பணிந்தேன், திருவடி ஞானத்தை நான் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதாவது என்னுடைய பெரிய குருநாதன் ஆனவர் எடுத்த இந்த பிறவியும் அனாதியே பொருந்திய மலமும் உன்னை பற்றியுள்ள மாயை கூட்டம் என்று உணர செய்து இதை எல்லாத்தையும் அகற்று அப்படின்னு பணித்து என்னோட தலை மேல திருவடியை சூட்டினார், அதனால கட்டண விட்டேன், திருவடியை தொழுதேன் என்று கூறுகின்றார். அத்தன் வந்து பிரபஞ்ச வாசனைய போக்கி பாசசயம் உண்டாக்கியமையால் சீவபோதம் கெட்டேன், திருவடியை பணிந்தேன் என்பது அதில் உள்ள கருத்தாக நமக்கு சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக மிக அழகான முறையிலே நமக்கு இந்த கருத்தை எல்லாம் நமக்கு உணர்த்தி அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான பாடலை பார்க்கலாம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே என்று. அதாவது அருள் ஒளின்னு நம்ம இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை எப்படி நம்ம உணர முடியும்னா ஞான ஒளியாலதான் உணர முடியும், அதை அடைக என்று நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் என்று சொல்லுகிறார். ஞான விளக்கை ஏற்றி எல்லை இல்லாத பரம்பொருளை அறியுங்கள், அந்த ஞான விளக்கால மலவேதனை நீங்க சுயஞ்சோதி முன் விளங்கும். அதுதான் அழகா சொல்றார், விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்று சொல்லுகின்றார். இப்ப நம்ம விளக்கொளி அதாவது தீபம் அப்படின்னு சொல்லுவோம், தீபம் என்பது சிற்றொளி, சுவாமி வந்து பேரொளி, சுயஞ்சோதி பரஞ்சோதி இல்லையா, அப்படி அவருக்கு முன்னால இந்த விளக்கொளி வந்து குன்றும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் என்று அடுத்தால சொல்றார், விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அப்படின்னு சொல்றார். வெளி என்று சொல்லும் போது சுவாமி வந்து சிதாகாச வடிவமாக இருக்கக்கூடியவர், அதான் கூத்தன் என்று அவரை சொல்லுகின்றோம். அப்போ விளக்கின் முன் வேதனை மாறும்னா துன்பம், அந்த துன்பமானது மாறுகின்றது, பரிணாமமும் மாறும் என்று ஒரு பொருளும் கொள்ளலாம். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, விளக்கை விளக்கும், அதான் விளக்கில் விளங்கும் விளக்காவது பேரொளி அடங்கி அதுல தோன்றக்கூடிய சிற்றொளி ஆகிய தீபத்தை நமக்கு குறிக்கிறது. அப்போ பரம்பொருளின் சந்நிதியில தங்கம் வந்து செம்ப சார்ந்தா அந்த ஒளி மங்கி இருந்த தன்மை அந்த ரசவாதத்தால மாறுது, வேதியின் முன்பு கெடுவது போல மல மாயைகளால் விளைந்த மாற்றங்கள் எல்லாம் ஆன்மாவை விட்டு நீங்குகிறது. அப்ப விளக்கை விளக்கும் விளக்காகிய திருவருள் உடையவர்கள் ஞான விளக்கின் முன்னர் விளங்கும் அருள் விளக்காக இருப்பார்கள். அதாவது அருள் ஒளியின் முன்பு ஆன்மாவும் ஒளி பெற்று விளங்கும் என்று மிக அழகாக ஒரு அருமையான கருத்தினை இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். எப்படியும் நமக்கு இருள் நீங்கணும், அதுக்கு ஒளிதான் தேவை, அதை எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மீண்டும் ஞான விளக்கை ஏற்றி எல்லையற்ற பரம்பொருளை அறியுங்கள். ஞான விளக்குங்கிறது வெளியில ஏத்துறது கிடையாது, உள்ள ஏத்துறது. பரம்பொருளோட சந்நிதியில எப்படி இந்த செம்பு வந்து தங்கத்தை சார்ந்தால் அதோட தன்மையெல்லாம் கெட்டு அது ஜொலிக்குதோ, அத மாதிரி நமக்கு சுவாமி முன்னால நம்ம இருக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மல மாயைகளால் விளைந்த மாற்றங்கள்லாம் நீங்கி விடுகிறது. அப்ப விளக்கை விளக்கும் விளக்காகிய திருவருள் உடையவர்கள், அது திருவருளை பெற்ற திருவருள் வைப்பு எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்படி அந்த அருள் ஒளி கிடைக்க பெற்றவர்கள் ஞான விளக்கின் முன்பாக அருள் விளக்காக இருப்பார்கள் என்று அழகாக நமக்கு காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒளியும் இருளும் ஒரு காலம் தீர ஒளியுளோர்க்கு அன்று அன்றோ ஒளியாது ஒளியும், ஒளியிருள் கண்ட கண் போலவே ஒளியிருள் கண்ட கண் போல வேறாய் உள் ஒளியிருள் நீங்க உயர் சிவமாமே என்று சொல்லுகிறார். உயிருக்கு ஏன் ஒளி தேவைன்னா அந்த ஒளிய பெற்றால் அதற்கு சிவமாம் தன்மை, இது இருள் எல்லாம் இருக்குது, அப்ப சார்ந்ததன் வண்ணமா அந்த ஒளிய பெற்றா அது வந்து சிவமாம் தன்மையை பெறும் அப்படிங்கறத அழகா சொல்றார். அப்ப ஒளி இருள், ஒளினா அறிவு, இருள்னா அறியாமை, நமக்கு நல்லா தெரியும். அப்படி அப்படி ரெண்டாகவும் அறிவும் அறியாமையுமாக இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு காலம் தீர ஒரு சேர கெட ஒளியுள்ளோர்க்கு அன்றோ ஒளியாது ஒளியும் அப்படின்னு சொல்றாரு. ஞானமயமா, அதை ஒளியுள்ளோர்னா ஞானமயமா இருப்பவங்க, அவங்களுக்கு அருள் ஒளி ஒரு நாள் அவங்களை விட்டு நீங்காது. ஒளி இருள் கண்ட கண் போல வேறாய் இல்லையா. அந்த ஒளியை சார்ந்த ஒளியாயும் இருளை சார்ந்த இருளாகவும் இருக்க கண் மாதிரி உயிரும் அறியாமையையும் அறிவும் சார்ந்து இரண்டுமா இருக்கக்கூடிய தன்மை கெட சிவஞானமே ஆண் உயிர் சிவம் ஆம் தன்மை பெறும் சிவம் ஆமே என்று சொல்லுகிறார். அப்ப அறிவும் அறியாமையும் ஆகிய இரண்டில் நீங்கி ஞானமே ஆன உயிர் வந்து சிவமாம் பேரு எய்தும் என்பது இந்த பாடலின் கருத்து. இதுல சொல்லப்பட்ட ஒளி அப்படிங்கிறது பசு ஞானம், இருள் அப்படிங்கிறது ஆணவமல்ல காரியமாகிய அறியாமையும் மோகமும். அதெல்லாம் வரிசையா நம்ம பார்த்திருக்கோம் பல முறை. இந்த ரெண்டுமே பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் மாதிரி ரெண்டு விலங்கு தான், அது பொன்னால இருந்தாலும் சரி இரும்பால இருந்தாலும் சரி விலங்கு விலங்கு தான். அந்த போல உயிரினிடம் சிவம் பிரகாசித்தலை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றன பசு ஞானமும் அறியாமையும் மோகமும் நமக்கு அங்கனம் இருக்கின்றன. இந்த இரண்டும் நீங்குதலை விரும்பினார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அதான் ஒரு கால் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. இந்த ஒரு கால்னா ஒரு சேர உறுதியா தீருவதற்கு என்ன செய்யணுமா, அதாவது ஒன்று நீங்க ஒன்று மெய்வுதலின் வழக்கம். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒரு கால் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சேர நீங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒளி உழவர்க்குன்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஒளி வந்து பதிஞானம், பதிஞானமாகிய ஒளி படைத்தோர்க்கு ஒளியும், அந்த இடத்துல ஒளியும் அப்படிங்கிறது அருள் ஒளியை குறிக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, ஒளி இருள் கண்ட கண், ஒளியினையும் இருளையும் கண்ட கண் போல ஆன்மா ஆணவத்தை சார்ந்து ஆணவத்தோடு அத்துவிதமாகவும் ஞானத்தை சார்ந்து ஞானமாயும் இருக்கும் நிலை கெட்டு அதை உணர்த்துறதுக்கு தான் வேறாய் உள்வொளி இருள் நீங்க அப்படின்னு சொல்ற. அதனாலதான் அதுக்கு ஒரு ஊமை என்ன சொல்லு, இருளோடு சார்ந்து இருளாயும் ஒளியோடு சார்ந்து ஒளியாயும் இருக்கக்கூடிய கண் அப்படின்னு அதுக்கு ஒரு ஊமையை எடுத்து கொடுக்கிறார். அப்போ ஆன்மா வந்து என்றுமே ஞான ஒளியால விளங்கின் சிவமாம் என்றும் உயிரிடம் அருள் ஒளி அழியாது என்றும் உணர்த்தினமையால் அருள் ஒளிக்கு அது கண்ணதாயிற்று அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த ஒளியவும் இருளையும் பற்றி சொல்லும் போது பல நூல்கள் நமக்கு, ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால பல நூல்கள் நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டேதான் வருகிறது. அந்த வகையிலே நம்முடைய சிவஞான போதத்திலே 10வது சூத்திரம் 1வது அதிகரணம் அதுல 1வது எடுத்துக்காட்டு வெண்பா, நான் அவன் என்று எண்ணினர்க்கு நாடும் உளம் உண்டாதல் தான் என ஒன்று இன்றியே தான் அதுவாய் நான் என ஒன்றில் என்று தானே எனும் அவரை தன் அடி வைத்து இல் என்று தானாம் இறை என்று சொல்லுகிறார். தன் அடி வைத்து இல் அப்படின்னா தன் அடி இல் அப்படின்னு நம்ம கொண்டு கூட்டணும். இதற்கு நமக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான்ட்ட ஏகனான் என்றால்தான் மலம் அரும் என்பது அழகா சொல்லுது. ஆன்மா தனித்து நிற்க முடியாது, அதுக்கு அது இயல்பு கிடையாது, அதோட தன்மை அது கிடையாது. அதனால தனித்து நில்லாத தன்னையும் தன்னின் வேறாக நிற்காத முதல்வனையும் ஆன்மா பகுத்து ஏன் காண்கிறது என்றால் அதற்கு காரணம் மயக்க அறிவு தான். அந்த அறிவு நீங்கணும் என்கிறத நமக்கு அழகாக சொல்றார். அதாவது கண் ஒளி வந்து ஒரு துணையை கொண்டுதான் காணும் தன்மை உடையது, அது தூள ஒளி. விளக்கொளி வந்து தானே பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையது, அது சூக்கும ஒளி. அப்ப கண்ணொளியும் விளக்கொளியும் அத்துவிதமா கலந்து நிற்கும் நிலையை ஆராய்ந்து அறிய முற்பட்டோம்னா அந்த இரு ஒளிகளும் வேறு வேறாக பிரித்து அறியவாரா ஆகும், தெரியாது. அதனால காணும் தன்மை கண்ணுக்கே அன்றி விளக்குக்கு இல்லை. விளக்கும் இருக்கு கண்ணும் இருக்குனால எது காண்கிறது, கண்ணுதான். அதனால கண்ணொளிதான் உள்ளது என்று காணும் பொழுது காணும் தன்மையே முற்பட்டு தோன்றுகிறது. அந்த நிலையில விளக்கொளி இருந்தும் இல்லை ஆயிற்று. அது மாதிரி விளக்கொளி இல்லாத போது கண்ணொளி வந்து எந்த பொருளையும் காணாது. அதனால விளக்கொளிதான் உள்ளது என்று காணும் பொழுது விளக்கொளியின் காட்டும் தன்மையே முற்பட்டு தோன்றும். அப்ப கண்ணொளி இருந்தும் இல்லையாகுது அந்த நிலையில. அதனால காணும் தன்மையால கண்ணொளி உள்ளது, காட்டும் தன்மையால விளக்கொளி உள்ளது. இந்த இரண்டு ஒளிகளையும் பகுத்து காண எண்ணினாலும் அவ்வாறு காண்கின்ற கண்ணொளியின் தன்மை தான் முற்பட்டு தோன்றும். அந்த நிலையில காட்டும் தன்னுடைய விளக்கொழிய மயக்க அறிவால உளது என்று அறிதலே அன்றி தெளிந்த அறிவால உளது என்று காண்பது கிடையாது. ரெண்டு அறிவு இருக்கு இல்லையா, மயக்கக்கூடிய அறிவு உளது அப்படின்னு நம்ம நினைப்போம், தெளிந்த அறிவு தான் அதை காணும். அந்த நேரத்துல நம்மளுடைய மயக்க அறிவு இவ்வளவுதான் நமக்கு துணையாக இருக்கிறது என்று அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காண்கின்றோம். அது போல நமது அதன் வழிநூலாகிய சிவஞான சித்தியார் அதுலயும் அறியாமை அறிவகற்றி அறிவின் உள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பை ஆகில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச வேதம் எல்லாம் தானாய் தோன்றி நெறியிலே இவையெல்லாம் அல்லா அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதரன் ஆயே என்று அழகாக சொல்லுகிறார். அப்ப ஒரு ஞானாசிரியரோட திருவருளால முதல்வனை அறியாமலும் உலகத்தை அறிந்தும் இருக்கின்ற இந்த இருவகை பாசங்களும் நீங்கணும். அப்புறம் முதல்வனை அறியக்கூடிய முறையை கேட்கும் முறையில் கேட்டு சிந்திக்கக்கூடிய முறையில சிந்திச்சு அதன் பிறகு சிந்திக்கப்பட்ட பொருள் மேல அன்பை வைத்து அந்த கரணங்கள்ல சேராம இல்லையா, அந்த கரணங்கள்ல சேராம அடங்கி நிற்க பெறுவாராயின் அந்த நிலையில தம்மோடு பிரிதல் இல்லாத முதல்வன் இயல்பு முன்பு கேட்ட போது பொருள் தன்மை பற்றி வேறா தோன்றுச்சு, அப்புறம் சிந்தித்த போது கலப்பு பற்றி ஒன்றாய் தோன்றினும் தெளியும் போது அந்த இரு தன்மையும் இன்றி உடனாக இருக்கும். சுவாமி நம்மோட அத்துவிதமா இருக்கத பல முறை நம்ம சிந்திச்சிருக்கோம், அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்போ வேறாக இருந்தது கலப்பு பற்றி ஒன்றாய் தோன்றினாலும் இப்ப தெளிந்த உடனே, அதாவது கேட்கும் போது எப்படி இருக்கு வேறாக, சிந்திக்கும் போது ஒன்றாக, இப்ப தெளிந்த அப்புறம் உடனாக பற்றி ஒன்றிலும் பற்று இல்லைன்னா எந்த காலத்திலும் எந்த பொருளத்திலையும் நிறைந்து தோன்றுகிறது. அப்ப இறைவன் இயல்பு இவ்வாறு நிறைந்து தோன்றுவது தெளிதல். அது அந்த நமக்கு தெளிதல்ங்கிற நிலைக்கு வரும்போது இந்த ஞானம் நமக்கு கிட்டும் என்று மிக அழகாக நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் நமது அருணகிரிநாதர். அவரும் சொல்றாரு, செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னு கந்தர் அனுபூதி 43வது பாடல்ல எடுத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக மேல மேல நம்ம மனசுல, அதாவது நீக்கத்தக்க அறிவு எதுனா பாச அறிவு, பாச ஞானம், அதனால அது மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒளியையும் இருளையும் பற்றி, புறத்தே உள்ள இருளையும் புறத்தே உள்ள ஒளியை பற்றியுமே நம்ம சிந்திச்சு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோமே, நமக்கு உள் அஞ்ஞானமாகிய இருள் இருக்கு, அப்புறம் மெஞ்ஞானமாகிய ஒளி நமக்கு கிடைக்கணும், அதை பத்தி நம்ம நிறைய சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு தெரிந்த ஒளி இருள் என்ற இரு சொற்களை கொண்டு பல உன்னதமான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்துள்ளார் திருமூல தேவநாயனார். தோத்திரத்தில் சாத்திரமாகிய இந்த நூல் சொன்ன அதே கருத்தை தான் சித்தாந்த அட்டகம் என்ற 8 நூல்களை நமக்கு அருளிய சந்தான குரவர்கள் 4வது குரவர் ஆகிய உமாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி என்று கொடியேற்றும் போது பாடுகின்ற பாடலிலே, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேவிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது, உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும், திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேனே என்று சொல்கிறார். ஒளி அப்படிங்கிறது திருவருளையும் இருள்ங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கும். அந்த திருவருள் தான் நம்ம சிவஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உயிரோட வியாபகம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக நமக்கு எடுத்துக்கொண்டே சொல்லி பல நூல்கள்ல சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இதுல திருவருளுக்கும் ஆணவ மலத்துக்கும் தங்கக்கூடிய இடம் ஒன்றுதான், அது உயிர். நம்மளும் கோயில்ல தான் சுவாமி இருக்காரு, அப்புறம் நம்ம வீட்டுல நம்ம வச்சிருக்க பூஜை ரூம்ல பூஜை பெட்டகத்துல பூஜை பண்ற இடத்துலதான் அந்த ஆசனத்துலதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுவாமி நம்ம உயிர்ல தங்கி இருக்கின்றார், ஒரு அருமையான கருத்து. இதை நம்ம எப்போதும் மறக்கவே கூடாது. சரி, அப்போ உயிர்ல திருவருள் மிகுந்து இருக்கும் போது ஆணவ மலம் மறைந்து இருக்கும். உயிர்ல ஆணவ மலம் மிகுந்து இருக்கும் போது திருவருள் மறைந்து நிற்கும் இல்லையா, அதான திருவதான சக்தியா இருக்கும். என்றாலும் ஆணவ மலம் வந்து திருவருளை பொருந்தாது, அதாவது பந்திக்காது. திருவருள் எப்படி இருக்குன்னா, எல்லா உயிருக்குமே உயிர்க்கு உயிராக இருக்கின்றது. உயிர்களுடைய அறிவு இச்சை செயல்களை எல்லாம் அது விளக்குகின்றது. உயிர்கள் முற்பிறப்புகள்ல செய்த நல்வினைகளின் பயனாக திருவருள் வந்து உயிர்களிடத்தில் விளங்கினாலும், முற்பிறப்புல நல்வினைகள் மட்டும் செய்வதில்லையே, தீவினையும் செய்யறதும் இல்லையா, அந்த தீவினைகளின் பயனாக ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள்ல மூழ்கி பந்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால உயிர் தீட்சை பெற்று குருநாதர் அருள் நோக்கால, அதாவது அவருடைய அருள் நோக்குக்கு இலக்காகி மல நீக்கம் பெற்று திருவருளை பொருந்தி வாழும் பொருட்டு நான் இந்த கொடியை ஏற்றுகின்றேன் என்று அவர் மிக அழகாக பாடியிருக்கின்றார். ஆக உயிரோட குறிக்கோளே இருள் நீங்கி ஒளி வேணும் இல்லையா, சிவஞானத்தை பெறணும், திருவருளை பெற வேண்டும், ஞானத்தாலதான் வீடு இல்லையா என்று மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக பல சித்தாந்த கருத்துக்களை சித்தியாரில் உள்ளது, சிவஞான போதத்துல உள்ளது, கொடிக்கவில உள்ளது என்று பல கருத்துக்களை இந்த ஒரு திருமந்திர பாடலிலே நமக்கு வழங்கியுள்ள, காலத்தால் முற்பட்டாலும் தோத்திரத்தில் சாத்திரமாகிய இந்த திருமந்திரத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக, புறமே திரிந்தேனே பொற்களல் சூட்டி நிறமே புகுந்தென்னை நின்மலனாக்கி அறமே புகுந்தெனக்கு ஆரமுது ஈந்த திறமேதென்றெண்ணி திகைத்திருந்தேனே என்று சொல்ற சுவாமி ஆன்மாக்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நன்னறிய ஞான வாரிதியில் ஆட வந்த ஞான் இல்லையா, நம்ம ஞான வாரதியில புகாம, வாரதினா கடல், ஞானக்கடலில் புகாது, இந்த பொறி விருந்துகளுக்கு அடிமையாகி அதை தேடி பயனின்றி காலத்தை கழிச்சிட்டோம். அதை நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பழுக்கு இறைத்தேன் பரம்பரனை போற்றாதே இல்லையா நம்ம பார்க்கிறோம். அதனால ரொம்ப புறமே தெரிந்து நமக்கு வந்து சுவாமி கிட்ட போறதை விட்டுட்டு புறத்தை தெரிதல் மிக அதிகமாக இருக்கு. காரணம் பொறி விருந்து, இந்த ஐம்பொறிகளுக்கு வேண்டிய விஷயங்கள் மேலதான் நம்முடைய நாட்டம் இருக்கிறது. அப்படி நான் தெரிந்து கொண்டு இருந்தாலும், அதாவது புறச்சமயத்துல நிக்கிறோம் அகச்சமயத்துல நிக்கிறோம், எங்க நின்று எப்படி சுத்தினாலும் பொற்கலல் இல்லையா, பொன் போன்ற போற்றப்படுவதாகி அந்த திருவடி, ஆகு பெயராக கலல் வந்து திருவடியை குறிக்குது. சூட்டி அப்படிங்கிற சொல் வழக்கால கலல் வந்து பூ அல்லது மணிமுடியாக கொள்ள கிடக்கிறது. அப்படி கலல் சூட்டியது எதற்காக என்று பார்த்தோம் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவ மல சேட்டை அடங்க. ஆக பொற்கலல் சூட்டி, நிறம் அப்படிங்கிறது மார்பை குறிக்கிறது, இந்த இடத்துல நெஞ்சு. மல சகிதனாகிய முழுக்க முழுக்க மலத்தோட இருக்க மல சகிதனாகிய என்னை மலர் அகிதனாக்குகின்றார் சுவாமி. வந்து எப்படிப்பட்டவர், இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். அதனால அவரை நின்மலன் என்றும், நிமலன் அமலன் விமலன், அல்லது நிமலா அமலா விமலா நின்மலா, ஆ சப்தத்திலையும் சொல்லலாம், அன் சப்தத்திலையும் சொல்லலாம். அப்புறம் தூயோன், அப்புறம் புனிதன் என்று பல நாமங்களால அவரை துதிக்கின்றோம். ஆனா நமக்கு மலம் இருக்கிறதே, அவருக்கு இயல்பாகவே நீங்க இருக்கு, நமக்கு இருக்கு, இருக்கிறத நீங்க வைக்கிறது அவர். அப்ப என்ன செய்யறாரு, நின்மலனாக நம்மை ஆக்குகின்றார். சாமானியப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. வீட்டுல தர அழுக்கா இருந்தா சுத்தப்படுத்த என்ன பாடுபடுறோம், துணியில அழுக்கு இருந்தா என்ன பாடுபடுறோம், நம்ம தலையில அழுக்கு, நம்ம உடம்புல அழுக்கு, அப்புறம் வீட்டுல செவர்ல அழுக்கானா நம்ம என்னெல்லாம் செய்யறோம். ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து அழுக்க நீக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு போராடுறோம். நம்ம புழங்கக்கூடிய எல்லா பொருளையும் அழுக்கு வருது, அந்த அழுக்க நீக்கக்கு நம்ம எவ்வளவு போராடுறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம ஆன்மால இருக்க அழுக்க நிக்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயமே கிடையாது. சுவாமி நமக்காக அதை செய்கின்றார். அதற்குரிய சாதனங்கள் என்னன்னு நமக்கு சொல்லி அந்த குருநாதர் மூலம் அந்த சாதனைகளை நாம் பின்பற்ற நம்மை சுத்தமாக்குகின்றார். அடுத்து நின்மலன் ஆக்கிறதுக்கு அப்புறம் அறமே புகுந்து, அறம்னா புண்ணியம், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு சொல்றாரு இல்லையா, பாவ புண்ணியம், புண்ணியம் அப்படிங்கிற சொல்ல அது குறிக்குது. அப்ப இறைவன் வந்து புண்ணிய மூர்த்தியாக இருப்பதால் புகுந்து என்ன செய்யறாரா, எனக்கு ஆறமுது ஈந்த பிரகிருதி மாயா புவனத்துல பிரகிருதி மாயையின் காரியமான உணவுகளை உண்டு கிடந்த எனக்கு கிட்டுவதற்கு அரியதான உண்ண சிறப்புடையதாய் விளங்கக்கூடிய அமுதத்தை கொடுத்தார். எல்லாரும் அவருக்கு நஞ்சத்தான் கொடுத்தாங்க, ஆனா சுவாமி எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரு, அமுது, அதுவும் ஆறா அமுதை கொடுக்கின்றார். இறைவனே நமக்கு ஒரு ஆறா அமுது. அடுத்து திறம் அப்படின்னா தன்மை, திறமது என்று எண்ணி. அப்ப அவர் எப்படி நமக்கு வழங்குகின்றார், பக்குவமே இல்லாட்டாலும் நம்மை பக்குவப்படுத்துறதும் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு பார்க்கும் போது திகைத்திருந்தேனே அப்படின்னு சொல்றார். அப்ப புறச்சமய நெறியில நின்று அகச்சமயம் புக்கு புறம் தெரிந்த என்னை பொன் போன்ற திருவடி மலரை என் சிரத்தின் மேல் வச்சு என்னோட உள்ளத்தை மலர செய்து என் நெஞ்சில புகுந்து என்னை மலமற்றவனாக தூய்மையாக்கி புண்ணிய வடிவாக புகுந்து கிட்டுவதற்கு அரிய அமுதத்தை அடியேற்கு ஈந்து. எப்படி தந்தாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு திகைத்து இருந்தேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு இந்த விஷயங்களே தெரியாதனால நமக்கு திகைப்பும் இல்லை, நான் நினைச்சு மயங்கி இருந்தேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு மாயையில தான் நம்ம மயங்கிக்கிட்டே இருக்கிறோமே தவிர இதை நினைச்சு எனக்கு மயக்கம் வந்தது என்று சொல்லுகிறார். அதாவது ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் அடியனாக்கி அமுதூட்டிய நிலைமை எப்படி அப்படின்னு நான் வியந்திருந்தேன் என்று சொல்லுகின்றார். அதனால நாமும் அதை என்ன செய்வோம், அப்படி நினைக்க பழகி கொள்வோம் இன்று முதல். இது ஒரு அருமையான கருத்தை தந்த பாடல் என்று நாம் பார்க்கின்றோம்.